ஓபுலசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை 2023 ஆம் ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை இன்ப தமிழொலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றும் வளமை போன்ற நிகழ்ச்சியிலே இன்றைய சிந்தனையுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே திருமதி வேர்சி நிர்சிங்கம் அவர்களுடைய இன்றைய சிந்தனை.
அனைவருக்கும் வணக்கம். வீண் பொழுதுபோக்கில் நேரத்தை செலவழிப்பதை தவிர்த்து சேவையில் ஈடுபடுவது அவசியம். உள்ளத்தில் கள்ளம் இல்லாமல் குழந்தை போல இருக்க வேண்டும் என்று புராணங்கள் நமக்கு போதிக்கின்றன. பெரும்பாலும் மனிதன் கோபத்தினால் தனக்கும் மற்றவருக்கும் தீங்கு செய்து கொள்கிறான். ஆகவே கோபத்தை தவிர்ப்போம். எந்த விஷயத்திலும் அலட்சிய புத்தி கூடாது. அக்கறையுடன் செயல்படுவது அவசியம். யாரையும் அலட்சியப்படுத்தும் மனப்பான்மை கூடாது. அனைவரிடமும் கண்ணியத்துடன் நடக்க வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இவ்வாரத்துக்கான திருக்குறளும் அது பற்றிய விளக்கமும். இந்த திருக்குறளை தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் மருந்து என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல நிற்கும் களிபேர் இறையான் கண்ணோய். இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல நிற்கும் களிபேர் இறையான் கண்ணோய். இக்குரட்பாவின் பொருளை நோக்குவோம். குறைவாக உண்ணுதல் நல்லது என்று அறிந்து அவ்வாறு உண்பவரிடம் இன்பம் நீங்காது நிலைத்து நிற்பது போல, அதிகமாக உண்பவரிடம் நோய் நீங்காது நிலைத்து நிற்கும் என விளக்கம் தருகின்றனர். அளவறிந்து உண்பதே இன்பம் தரும் மருந்து என்பதாகும். இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல நிற்கும் களிபேர் இறையான் கண்ணோய். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஆக்கிலாந்து மாநகரின் ஒட்டாக திருப்பதியில் வீற்றிருந்து வேண்டும் அடியார்களுக்கு வேண்டுவனவெல்லாம் தந்தருளும் எம் திருமுருகப் பெருமானுடைய தேரோட்ட திருவிழா இன்று காலை எமது நியூசிலாந்து திருமுருகன் ஆலயத்திலே இடம்பெற இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எமது முருகன் அடியார்களுக்கு 2014ஆம் ஆண்டிலே இடம்பெற்ற மகா கும்பாபிஷேக சிறப்பு மலரிலே இடம்பெற்ற ஒரு சிறப்பு கவிதையை நேர்களுக்காக தருகின்றோம். எமது முருகப்பெருமானுடைய தீர்த்தோற்சவம் நாளை ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. காலை 7 மணி தொடக்கம் நடைபெறுகின்ற சிறப்பு நிகழ்ச்சிகளோடு அனைத்து முருகன் அடியார்களையும் ஆலயம் வந்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்றேகுமாறு அன்போடு வேண்டி படுகின்றோம். ஓக்லாந்தில் கோயில் கொண்ட ஒளிவடிவே போற்றி போற்றி, தேடிய வரங்களேயும் திருமுருகா போற்றி போற்றி, ஓடிய வந்த பக்திற்கு ஒளியானாய் போற்றி போற்றி, வாடினோர் துயரம் தீர்க்கும் வாசவன் மருகா போற்றி, நாடியே வருவோர் நெஞ்சில் நல்வழி தந்தாய் போற்றி, மண்ணிலே வாழும் வாழ்வில் மாட்சியை தந்தாய் போற்றி, கண்களில் ஒளியை ஏற்றி காட்சியே தந்தாய் போற்றி, பண்களில் பாடும் நெஞ்சில் பரவசம் தந்தாய் போற்றி, விண்ணவர் தேவர் துன்பம் நீங்கிட வந்தாய் போற்றி, பாவங்கள்
ஈர்ப்பாய் போற்றி, பதநிலை தருவாய் போற்றி, நாமங்கள் ஓதும் போதினில் நாவினில் இருப்பாய் போற்றி, வேதங்கள் கூறும் பொருளே வேலவா போற்றி போற்றி, பாதங்கள் பணிய காக்கும் பாலகா போற்றி போற்றி, வரும் பகையை தடுத்தருளும் திருமுருகன் அடி போற்றி, கரும்புகையின் இருளகற்றும் கந்தவேள் அடி போற்றி, சேவற்கொடி சுமந்த திருச்செவ்வேள் அடி போற்றி, காவல் தெய்வமே கார்த்திகை மைந்தா போற்றி, எக்காலம் வந்தபோதும் எம்மனதில் நின்றாய் போற்றி, முக்காலம் உணர்த்தும் முதல்வா முருகா உன் அடிகள் போற்றி, திக்கற்ற மாந்தர் வாழ்வில் திசை காட்டி நின்றாய் போற்றி, ஓக்கலாந்தில் கோயில் கொண்ட ஒளிவடிவே போற்றி போற்றி. ஆக்கம் மெல்பர்னில் இருந்து தர்மதா.
இன்றைய நாளில் தேர் திருவிழா கணம் எமது நியூசிலாந்து திருமுருகப் பெருமானின் பெருமைகளை போற்றி ஒரு சிறப்பு கவிதையை வழங்குவதற்காக எமது மண்ணின் கவிஞர் திரு கலாநிதி மூனா நானா சிவச்செல்வன் அவர்கள் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றார். இதோ அவருடைய சிறப்பு கவிதை.
முத்தமிழோசை வானொலி என்பன் கட்டும் இன்றைய திருமுருகன் கோவில் தேர் திருவிழாவில் பங்கு கொள்ளும் அடியாட்களுக்கும் என் அன்பு கனிந்த காலை வணக்கங்கள். என் கவிதையின் தலைப்பு பெருவாழ்வு பெறுவோம். பெருங்கடல் சூழ் நியூசிலாந்து தீவகத்தின் பேருயரும் பேரடைந்த திருநகராம் ஓக்லாந்தில் புகழ் நிறைக்கும் திருமுருகன் பேரருளை தேடி நின்று பதம் நாடி பெருவாழ்வு பெற்றுயரும் பேரின்பம் அடைவோம் யாம். அன்பினுக்கு குகனாகி அழகினுக்கு முருகன் என்றும் தந்தைக்கு குருவாகி சண்முகனாய் சரவணனாய் வந்தோர் சுயதீர்க்கும் வடிவேலன் குமரனவன் தண்டாயுத பாணி தாழ் பெற்றி அருள் பெறுவோம். திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணியும் பழனியுடன் திருப்பரங்குன்றத்தினிலே வீற்றருளும் திருமுருகன் பழமுதிரும் சோலையிலும் பதியமர்ந்த குமரேசன் பக்தர்கள் துணை நின்று காத்தருள இங்கமர்ந்தான். உந்தன் நிழல் சரணடைந்தோம் கந்தா பரம்பொருளே எம்தம் இருள் நீக்கி உன்னொழியை தந்திடுவாய். சிந்தை கவர்ந்தளும் சுப்பிரமணியனவன் எம்முள் நிறைந்திருப்பான் எங்கள் திருமுருகன். உந்தனில் சரணடைந்தோம் கந்தா பரம்பொருளே எம்தம் இருள் நீக்கி உன்னொழியை தந்திடுவாய். சிந்தை கவர்ந்தளும் சுப்பிரமணியனவன் எம்முள் நிறைந்திருப்பான் எங்கள் திருமுருகன். நன்றி, வணக்கம்.
சென்றிடும் மயிலே, ஆசைதீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே, ஆசைதீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே.
தமிழ் திரைப்பட துறையிலே மறக்க முடியாத பல பாடல்களை தந்த ஒரு இஸ்லாமிய கவிஞர் தான் காமோ ஷெரீப் அவர்கள். அவர்கள் தொடர்பான நினைவலைகளோடு இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் திரு லக்குவன் சோக்கலிங்கம் அவர்கள்.
தமிழின் மறைக்கப்பட்ட ஓர் அடையாளம் காமோ ஷெரீப். இலக்கியத்தை போல திரைப்பட பாடல்கள் என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியவை அல்ல. ஆனால் அந்த பாடல்களும் கூட இலக்கியத்துக்கு நிகராக நிலைத்து நிற்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கவி காமோ ஷெரீப் அவர்களின் பாடல்கள் உண்டு. இன்றைக்கும் ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்கின்ற பாடலை கிராமப்புறத்திலே உள்ளவர்களெல்லாம் பாடக் கேட்டு அவர்கள் அந்த பாட்டிலே ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி கொண்டு நடப்பதை கண்டு நான் புரிப்படைந்திருக்கிறேன் என்று கவி காமோ ஷெரீப் அவர்களின் திரைப்பட பாடல்களை குறித்து எழுதியிருக்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த வரிகள் கலைஞரின் சுயசரிதை நூலான நெஞ்சுக்கு நீதி என்னும் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் சினிமா உலகில் இன்றைக்கும் புகழ் மங்காது ஜீவித்துக் கொண்டிருக்கும் பராசக்தி திரைப்படத்தின் வசனங்களை உருவாக்கியவர் கலைஞர் என்பது யாரும் அறிந்த செய்தி. ஆனால் சினிமா உலகில் கலைஞர் காலடி எடுத்து வைத்த வரலாறு எத்தனை பேர் அறிந்த செய்தி? இன்றைய சினிமா உலகத்தைப் போல அல்ல அன்றைய சினிமா உலகம். அது ஒரு இரும்பு கோட்டை, அதில் நுழைவது அவ்வளவு எளிதானது அல்ல. ஒளி என்னும் இதழொன்றை கவி காமோ ஷெரீப் அவர்கள் திருவாரூரில் நடத்திக் கொண்டிருந்தார். அந்த சமயம் கலைஞர் அவர்களின் எழுத்தை கண்டு அவரை ஒளியில் எழுத வைத்தார். பின்னாட்களில் சேலம் ஆடன்ஸ் தியேட்டர்ஸில் வசனகர்த்தாவாகவும் பாடல் ஆசிரியராகவும் ஆஸ்தான கவி ஒளி வீசிக் கொண்டிருந்த கவி அவர்கள் எழுத்தின் மூலம் அறிமுகமான கலைஞரை தனது சிபாரிசில் சினிமா உலகத்திற்கு கொண்டு வந்தார். ஆம், சேலம் ஆடன்ஸ் தியேட்டர்ஸில் கலைஞரின் சினிமா உலகம் ஆரம்பமானது. அவரின் வசனங்கள் தமிழகம் முழுமைக்கும் சென்றடைந்தது. இதற்காக திறவுகோலை ஏற்படுத்தி கொடுத்தவர்தான் கவி காமோ ஷெரீப் அவர்கள். இது மட்டுமா, கவியரசர் கண்ணதாசனை கலைஞருக்கு அறிமுகம் செய்து வைத்து நட்பை உருவாக்கி கொடுத்தவரும் கவி காமோ ஷெரீப் அவர்கள்தான். இன்றைக்கு நூற்றாண்டு கடந்து நிற்கும் கவிஞர் அவர்கள் பன்முகங்களை கொண்டவர். 20ஆம் நூற்றாண்டின் தமிழக அரசியலில் இன்றுள்ள மூத்த அரசியல்வாதி நல்லக்கண்ணு அவர்களுக்கு ஒப்பானவர், தேர்ந்தவர். இன்று தமிழ் பேசிய பார்வைகள் கூர்மை அடைந்திருக்கிறது. தமிழ் தேசிய ஒப்பானவராக திகழ்ந்தவர். அரசியல் எங்கும் கேட்க தொடங்கியிருக்கிறது. இந்த தமிழ் தேசிய அரசியல் காலத்தில் அரசியல் செய்பவர்களின் பேனர்களில் மாப்பூசி தவிர்க்க இயலாதவராக இடம்பெற்றிருப்பார். ஆனால் மாப்பூசி அவர்களை விடவும் தமிழ் தேசிய அரசியல்வாதியாய் தனது இறுதி காலம் வரை வாழ்ந்து மறைந்தவர் கவி காமோ ஷெரீப் அவர்கள் என்பது இங்கு அறியப்படாமலே போன வரலாறாக உள்ளது. அரசியல் மட்டுமல்ல, இவர் சிறு வயதில் மாட்டு வண்டி ஓட்டுபவராகவும் விவசாயியாகவும் இருந்திருக்கிறார். பின்னாட்களில் கவிஞராக, விடுதலை போராட்ட வீரனாக, திரைப்பட பாடலாசிரியராக, வசன கர்த்தாவாக, எழுத்தாளராக, பதிப்பாளராக, வரலாற்று ஆசிரியராக, சொற்பொழிவாளராக, ஆன்மீகவாதியாக என பல பரிணாமங்களை பெற்று திகழ்ந்தவர் கவிஞர் காமோ ஷெரீப் அவர்கள். இந்த நூற்றாண்டு சகாப்த மனிதனின் எண்ணற்ற தலங்களை தேடிய ஆய்வின் சிறிய தொகுப்பு தான் இந்த கட்டுரை. 1914ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதத்தின் 11ஆம் தேதியில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள குரடாச்சேரி என்னும் ஊருக்கு அருகிலுள்ள அபிவிருத்தீஸ்வரம் என்ற ஊரில் பிறந்தார் காமோ ஷெரீப் அவர்கள். காதர் ஷா ராவுத்தர், முகமது இப்ராஹிம் பாத்து அம்மாள் ஆகியோருக்கு பிறந்த ஒரே வாரிசு ஆவார். இவரின் பெற்றோர்களான ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விநாயகர் கோட்டையாகும். இங்கிருந்து தொழில் நிமித்தமாக இவரின் பெற்றோர்கள் திருவாரூருக்காக வந்திருக்கிறார்கள். கவிஞர் பிறந்தது அபிவிருத்தீஸ்வரம் என்றாலும் அவர் சிறுவயதில் வேலுக்கும் எனும் கிராமத்திலேதான் வளர்ந்தார். தனது 14 வயதிலேயே தந்தையை இழந்து நின்ற கவிஞர் முறைப்படி பள்ளி சென்று எந்த கல்வியையும் கற்காதவராக தீர்ந்தார். தனது தந்தை இறந்தபோது அவரின் தூண்டுதலில் திண்ணைப்பள்ளியில் சில காலம் பயின்றதோடு தமிழ் இலக்கியங்களில் கவனம் மிகவும் செலுத்தினார். நாகூருக்கு அருகிலுள்ள புதக்குடி என்னும் ஊரில் அரபி பாடம் பயின்றிருக்கிறார் என்பதை தாண்டி இவரின் மற்ற எல்லா கல்விக்கும் பின்புலம் அவரின் தாயாராகவே விளங்கியிருக்கிறார். சிறு கடை ஒன்றில் எழுத்தராக பணியாற்றிவிட்டு வீடு திரும்பும் கவிஞருக்கு தமிழின் தொன்மையான இலக்கிய நூல்களை உண்ண கொடுத்திருக்கிறார் அவருடைய தாயார் பாத்து அம்மாள். தத்துவ பாடலாசிரியர் என அறியப்படுகிற கண்ணதாசனுக்கெல்லாம் மூத்தவரும் வழிகாட்டியுமாக விளங்கியிருக்கிறார் கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள். இதனை கண்ணதாசனின் ஒரு கூற்றிலிருந்தே நம்மால் அறிய முடிகிறது. அவர் அடக்கத்தின் உறைவிடம் இன்று கவிதை எழுதும் அனைவருக்கும் மூத்தவர் ஷெரீப். நான் எழுத தொடங்கிய காலத்திலேயே அவரின் கவிதை தொகுதி வெளிவந்துவிட்டது. ஒளி என்னும் தலைப்புடைய அந்த தொகுதியை நான் சுவைத்திருக்கிறேன் என்கிறது கவியரசர் கண்ணதாசனின் காமு ஷெரீப் அவர்களை பற்றிய கூற்று. இதனைத் தொடர்ந்து கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் 100 மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றியிருக்கிறார். அப்படி அவர் இயற்றி காலத்தால் இன்றளவும் தனித்துவத்தோடு விளங்கும் பாடல்களில் சில சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி, செய்தி தெரியுமா, பொன்னான வாழ்வு மண்ணாகி போகுமா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, அன்னையைப் போல ஒரு தெய்வம் இல்லை, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறிப்போகுமா, பூவா மரமும் பூத்தது பொன்னும் மணியும் விளைந்தது, வானில் முழுமதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், உலகம் தின்றல் காற்றினிலே, வாராய் நீ வாராய் போன்ற பாடல்களை குறிப்பிடலாம். இவைகளை தவிர்த்து இன்னொன்றை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அது திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்ற இறுதி பாடலான பாட்டும் நானே பாவமும் நானே என்கிற பாடலாகும். இந்த பாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற போது டைட்டிலில் கண்ணதாசனின் பெயரை பாடலாசிரியர் என்று போட்டிருக்கிறார் அப்படத்தின் இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்களை. இந்த பாடலை சிவலீலா என்னும் திரைப்படத்திற்கான கவிஞர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த படத்தின் வேலைகள் இடையிடையே நின்று போய்விட்டது. அதனாலே சிவலீலா படத்தின் தயாரிப்பாளர் எம் ஏ வேணு அவர்களும் திருவிளையாடல் படத்தின் இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்களும் கவிஞரின் பாடலை திருவிளையாடலில் பயன்படுத்திவிட்டு கவிஞரின் பெயருக்கு மாற்றாக கண்ணதாசனின் பெயரை போட்டு திருவிளையாடலை கவிஞரிடம் செய்துவிட்டனர். இந்த செய்தி பின்னாட்களில் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் மூலமாக வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது என்பது நாம் குறிப்பிட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது.
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல்கள். சில நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய பிப்ரவரி மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடலும் மற்றும் அரை இறுதி ஆண்டு பொதுக்கூட்டமும் வருகின்ற 18 பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லிஜிஸ்டர் மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களும் இவ்வறிவித்தல்களை கவனத்தில் கொண்டு நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களது பிப்ரவரி மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் வருகின்ற பிப்ரவரி மாதம் 18 காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. இந்த ஒன்று கூடலில் சங்கத்தினுடைய அரை ஆண்டு பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். குட்டி கதை. ஸ்கொட்லாந்து நாட்டில் பிளமிங் என்ற பெயரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். ஒரு நாள் வயலில் வேலை செய்ய போன போது உதவி செய்ய கோரி ஒரு குரல் அருகிலிருந்த சதுப்பு நிலத்தில் இருந்து கேட்டது. தன் கையிலிருந்தவற்றை அப்படியே போட்டுவிட்டு ஓடினார் பிளமிங். ஒரு சிறுவன் இடுப்பளவு ஆழத்தில் அந்த புதை மணலில் சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தான். நல்ல வேளையாக பிளமிங் அவனை காப்பாற்றினார். பிளமிங் இல்லையென்றால் அந்த சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக புதை மணலில் மூழ்கி இறந்திருப்பான். அடுத்த நாள் ஒரு ஆடம்பரமான வண்டி பிளமிங் வீட்டுக்கு முன்னால் வந்து நின்றது. நேத்தியாக உடையணிந்த ஒரு பிரபு அவனை வண்டியிலிருந்து இறங்கி வந்து நேற்று பிளமிங் காப்பாற்றிய சிறுவனின் தந்தை தாம் என்று அறிமுகம் செய்து கொண்டார். நீங்கள் என் மகனின் உயிரை காப்பாற்றினீர்கள், உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன் என்றார். இல்லை, என்னால் எதுவும் வாங்கிக் கொள்ள முடியாது என்று பணிவாக மறுத்தான் பிளமிங். அப்போது அவரது பிள்ளை அவர்களது எளிய குடிசையின் வாசலுக்கு வந்தான். அவன் உங்கள் மகனா என்று கேட்டார் பிரபு. ஆமாம் என்று பெருமையுடன் கூறினார் பிளமிங். அப்படியானால் சரி, நாம் இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். என் பிள்ளைக்கு கிடைக்கும் அதே மிகச்சிறந்த கல்வியை அவனுக்கும் கொடுக்கிறேன். அவன் அவனது தந்தையை போலிருந்ததால் பிற்காலத்தில் நாம் இருவரும் பெருமை அடையக்கூடிய அளவுக்கு வருவான் என்றார். இப்படியாக அவர்களுக்குள் நட்பு வளர்ந்து சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்தும் காண்பித்தார். விவசாயியின் மகன் மிகச்சிறந்த பள்ளிக்கூடங்களில் படித்தான். லண்டனில் உள்ள புனித மேரி மருத்துவ பள்ளியில் படித்து உலகம் புகழ் பெறும் பென்சிலினை கண்டுபிடிக்க சார் அலெக்சாண்டர் பிளமிங் ஆனார். வருடங்கள் பல கழிந்த பின் பிறவிவின் பிள்ளை நியூமோனியாவால் பாதிக்கப்பட்ட போது பென்சிலின் தான் அவரை காப்பாற்றியது. அந்த பிறப்புவின் பெயர் லார்ட் ரன்போல் சாட்சில். அவரது பிள்ளை சார் வின்சென்ட் சாட்சில். தினையை விதைத்தவன் தினையறுப்பான். நல்லது செய்பவனுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். வாழ்க்கையில் பணம் தேவையில்லை என்பது போல வேலை செய். யாரும் உன்னை புண்படுத்தவில்லை என்பது போல் அன்பு செய். யாரும் உன்னை பார்க்கவில்லை என்ற எண்ணத்துடன் நடனம் ஆடு. யாரும் உன் பாட்டை கேட்கவில்லை என்ற எண்ணத்துடன் பாடு. சொர்க்கத்தில் இருப்பது போல பூமியில் வாழ். இறுதியாக இதோ ஒரு சின்ன ஐரிஷ் வாழ்த்து எல்லா நண்பர்களுக்கும். உன் கைகளில் எப்போதும் செய்வதற்கு வேலை இருக்கட்டும். உன் பணப்பையில் எப்போதும் ஒன்றிரண்டு காசுகள் இருக்கட்டும். உன் ஜன்னலில் எப்போதும் சூரியன் பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு மலைக்கு பின்னும் வானவில் தோன்றட்டும். எப்போதும் நண்பன் ஒருவனின் கைகள் உன்னருகில் இருக்கட்டும். இயற்கையும் இறைவனும் உன் இதயத்தை மகிழ்ச்சியாய் நிரப்பட்டும். நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.